வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
ஒரு பையன் ரொம்பவே சோகத்தோட வீடு திரும்புறான். அவனோட சோகத்துக்கு காரணம் என்னன்னு அவனோட தாத்தா கேக்குறாரு. அந்த பையன் சொல்றான், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு நல்லா தயாராகி இருந்தாலும் நான் எதிர்பார்த்த நிறுவனத்துல எனக்கு வேலை கிடைக்கல. என்னோட நண்பர்கள் எல்லோருக்கும் இப்ப வேலை இருக்கு. நான் மட்டும்தான் பல முயற்சிகளுக்கு பிறகும் வேலை இல்லாம வெற்றி அடையாம தவிக்கிறேன் அப்படின்னு. இனி என்னால எதுவுமே செய்ய முடியாது போல அப்படின்னு அந்த பையன் மனம் முடிஞ்சு பேசுறான். இதை கேட்டு தாத்தா அவனை பக்கத்துல இருக்கிற அவங்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பல பயிர்கள் பயிரிடப்பட்டு இருக்கு. நெல், சோளம், காய்கறிகள், வாழைன்னு பல பயிர்கள் இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வயல்ல நடந்துகிட்டே தாத்தா பேசுறாரு. நான் வேலையில இருந்து ஓய்வு பெற்ற அப்புறம் விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் இந்த நிலத்தை நான் வாங்கினேன். முத முறை நெல் விளைவிக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்காக கடினமா உழைச்சேன். ஆனா விவசாயத்தை பத்தி எதுவுமே தெரியாததால என்னால நெல் விளைவிக்க முடியல. அதை பார்த்து இந்த ஊர்ல இருந்த என்னை சுத்தி இருந்த எல்லாருமே இந்த வயசான காலத்துல பேசாம இருக்கிற காசை சேமிக்கிறத விட்டுட்டு விவசாயம்னு ஏன் இப்படி பணத்தை வீணடிக்கிற அப்படின்னு பேசினாங்க. நான் விதைச்ச நெல்லு எப்ப விளைஞ்சு வரும், விளைஞ்சு வருமா வராதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தவறுகள் எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு நான் இந்த விவசாயத்தை கத்துக்கிட்டேன். நான் எடுத்த முயற்சியில நான் விவசாயத்தை மட்டும் கத்துக்கல, அந்த விவசாயம் வாழ்க்கைக்கு சொல்லி கொடுத்த பாடத்தையும் கத்துக்கிட்டேன். அதுல ரெண்டு முக்கியமான பாடங்களை நீயும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை அந்த தாத்தா அந்த பையனுக்கு சொல்றாரு. நாம ஒரு முயற்சி எடுப்போம், அது தோல்வி அடைஞ்சதுமே இல்ல ஒரு சில தோல்விகள் ஏற்பட்டுட்டா அதை தொடர்ச்சியா செய்ய மாட்டோம். ஒரு விதையை நம்ம மண்ணுக்குள்ள விதைக்கிறோம், அது துளிர் விட்டு வந்து செடியாகுங்கிற நம்பிக்கையில தான் தினமும் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். அந்த விதை விதைச்சதுமே செடியாகணும் அல்லது நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரியான மாற்றத்தை காட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்து அடுத்த நாளே செடி வரலன்னு தண்ணி பாய்ச்சறதை நிறுத்திட்டா செடி வளர்ந்து வந்திருக்காது. சில நேரம் நம்ம கண்ணுக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியலனாலும் பொறுமையா முயற்சியை தொடர்ந்து செஞ்சு உழைக்க வேண்டியிருக்கும். இதுதான் நான் விவசாயத்துல கத்துக்கிட்ட முதல் விஷயம். இது வாழ்க்கைக்கும் பொருந்தும். எல்லா செயல்லையும் உடனே வெற்றி கிடைக்கும்னு இல்ல. ஆரம்பத்துல நம்ம கண்ணுக்கு எந்த ஒரு மாற்றமும் ரிசல்ட்டும் தெரியாததால நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு தான் நினைப்போம். ஆனா இன்னும் கொஞ்ச காலம் சேர்த்து முயற்சி செஞ்சா வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரம் சில சமயம் கடினமாக உழைச்சதுக்கு அப்புறமும் வெற்றி கிடைக்காம போகலாம். அதாவது செடி சரியாக வளர்ந்து நல்ல காய்கள் பழங்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் மழையோ அல்லது வறட்சியோ ஏற்பட்டு நம்ம மொத்த உழைப்பும் வீணாகலாம். ஆனால் இதை காரணமாக வச்சு ஒரு விவசாயி தன்னோட விவசாயத்தை நிறுத்துறதில்லை. ஏன்னா இயற்கை மாதிரி தன்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தால் தோல்வி ஏற்பட்டால் அது தன்னோட உழைப்பு மேலேயும் தான் மேலேயும் குறையில்லை அப்படின்னு அந்த விவசாயிக்கு தெரியுது. அதனால தான் மறுபடியும் முயற்சி செய்கிறாங்க. நம்மால் இதுக்கு மேலே முடியலை அப்படின்னு சொல்லி கைவிடுறதுக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளை அழுத்துதுங்கிறதால கைவிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சூழ்நிலைகளை காரணம் காட்டி ஒரு செயலை செய்யாமல் கைவிடணும்னா தொடர்ந்து எல்லா செயலையும் கைவிட்டுட்டு தான் இருக்கணுமே தவிர எந்த முயற்சியும் எடுக்க முடியாது. இது நான் விவசாயத்தில் கற்றுக்கிட்ட ரெண்டாவது விஷயம். இதையே வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும்னா நம்ம வாழ்க்கையில நம்மால கட்டுப்படுத்த முடியாத சில தோல்விகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா அதுக்காக நம்ம மேலையும் நம்ம உழைப்புலையும் தான் குறை இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. தொடர்ந்து நம்மளை நம்பி நம்ம முயற்சி செய்ய தயாரா இருக்கணும். உன்னால கட்டுப்படுத்த முடியாத விஷயம்னா அந்த தோல்விக்காக உன்னனையே குறை சொல்லிக்கிறதுல எந்த பயனும் இல்லை. அதுவே உன்னால அந்த தோல்வியை தவிர்க்க முடியும் அப்படின்னா நீ என்னவெல்லாம் செஞ்சிருந்திருக்கணுமோ அதை இப்போவாது செஞ்சு இனி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோ அப்படின்னு அந்த தாத்தா பையனுக்கு ஆறுதலும் அறிவுரையும் சொல்லி முடிக்கிறாரு. வெற்றிக்கான பாதையில அங்கங்கே தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும். தோல்வி நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எது சரி எது தப்பு, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னெல்லாம் நமக்கு புரிய வைக்கும் அப்படின்னு தோல்வியை தவிர்க்கவே முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் இதையெல்லாம் தெரிஞ்ச பிறகும் தோல்வி ஏற்படும் போது அது ஏற்றுக்க முடியறதில்ல, தாங்கிக்க முடியறதில்ல. இதுதான் மனித இயல்பு. வெற்றி பெற்றவங்க அப்படிங்கிறவங்க தோல்வியே அடையாதவங்க இல்லை. தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் எழுந்து திரும்ப அதே செயலை செய்ய முயற்சி செஞ்சவங்க. சமுதாயத்தில் தோல்விங்கிறது அவமானம், தோல்வி அடைஞ்சிட்டா ஒருத்தருக்கு திறமை இல்லை, அவங்களால சரியாக செயல்பட முடியலை அப்படின்னலாம் பார்க்கப்படுறதால தான் பல பேர் இங்கே தோல்வியை தவிர்க்கணுங்கிறதுக்காக முயற்சி செய்கிறதையே தவிர்த்துறாங்க. தோல்விக்கு பிறகு நம்மளை பிறர் எப்படி பார்ப்பாங்க, அவங்க நம்மளை பார்க்கக்கூடிய விதம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற பயமும் யோசனையும் கூட தோல்வியை கண்டு பயப்படுறதுக்கும் அதை வெறுக்கறக்கும் தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுன்னு முயற்சி செய்யாமல் தவிர்க்கறக்கும் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு தவறான முடிவுகள் எடுக்கிறக்கும் காரணமாக அமையுது. மனிதர்கள் தோல்வியை எதிர்கொள்கிற விதத்தை வச்சு மனிதர்களை ரெண்டு விதமாக உளவியல் வல்லுநர்கள் பிரிச்சிருக்காங்க. ஒன்று, நான் தவறு செஞ்சிட்டேன், அதனால் தோல்வி அடைஞ்சிட்டேன், இப்போது அந்த தவறை சரி செய்ய நான் முயற்சி எடுக்க போகிறேன்னு சொல்கிறவங்க ஒரு விதம். ரெண்டாவது, நான் தவறு செஞ்சிட்டேன், தோல்வி அடைஞ்சிட்டேன், அதனால் தவறு செஞ்சதால் நான் தப்பானவன், எனக்கு திறமை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டாவது விதம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, தோல்விக்கான காரணம் இதுதான்னு தெரிஞ்சு அதை சரி செஞ்சு மீண்டும் முயற்சிக்கிறாங்க சிலர். அதுவே ஒரு சிலர் தன்னைத்தானே ஒரு தோல்வி அப்படின்னு முடிவு செஞ்சு முயற்சிக்கவே பயப்படுறாங்க. பல பேர் ரெண்டாவது அல்லது மூணாவது முறை முயற்சி செஞ்சால் ஜெயிச்சிருவாங்க, ஆனால் தோல்வி அடைஞ்சிருவோமோங்கிற பயம் அவங்கள மறுபடியும் முயற்சி செய்யறதுலேருந்து தடுக்குது. இந்த பயம் ஏற்பட திரும்ப முயற்சிக்க முடியாமல் போறதுக்கெல்லாம் காரணம், தோல்வி ஒரு நபருக்குள்ள பல சைக்காலஜிக்கல் அதாவது உளவியல் ரீதியான மாற்றங்களை தாக்கங்களை ஏற்படுத்துது. அந்த தாக்கங்கள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கலாங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். தோல்வியால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான தாக்கங்களில் முதல்ல வர்றது செல்ஃப் டவுட் அதாவது சுய சந்தேகம். நமக்கு உண்மையாகவே திறமை இருக்கா, நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா, நம்மளால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம திறமையை உழைப்பை நம்பிக்கையவே கேள்வி கேட்க வைக்கிறது இந்த தோல்வி. எல்லோருமே தோல்வியை சந்தித்ததும் தன்னைத்தானே சந்தேகிக்கிறது வழக்கம்தான். ஆனால் பிரச்சனை எப்போ உருவாகுதுன்னா, நம்ம சந்தேகம்தான் படுறோம், சந்தேகப்பட்டதால் அதுவே 100% உண்மைன்னு ஆகாதுங்கிற புரிதல் இல்லாத போது தான் பிரச்சனை உண்டாகுது. வானம் இடிஞ்சு விழுந்துருமோ அப்படின்னு நம்ம சந்தேகப்படலாம், ஆனால் நம்ம சந்தேகப்பட்டுட்டோங்கிறக்காக அதுவே 100% உண்மையாகி கண்டிப்பாக வானம் இடிஞ்சு விழும் அப்படின்னு உறுதியாக நம்பி வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்தால் அது முட்டாள்தனமான விஷயமா தானே தெரியும். பல நேரங்களில் இதை தான் நாமும் பண்ணுறோம். நமக்கு திறமை இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்குள்ளேயும் வர்றது, அது நம்மால் தவிர்க்க முடியாது. ஆனால் அது உண்மைதான்னு நினச்சி நமக்கு திறமை இல்லைன்னு முடிவு செஞ்சு நம்ம எந்த செயலையும் முயற்சியும் எடுக்காமல் விட்டுட்டா, அது நமக்குள்ளே நாமே உருவாக்கிக்கிட்ட ஒரு கற்பனை வளையத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறதுக்கு சமம்தான். உங்களோட தாழ்வான நேரங்களில் உங்களை பற்றி உங்கள் திறமையை பற்றி உங்களுக்கே சந்தேகம் ஏற்படலாம், ஆனால் அந்த சமயம் அதை உண்மையை நம்பிடாதீங்க. அடுத்து தோல்வி நமக்குள்ளே உண்டாகக்கூடிய தாக்கம் என்னென்னா, நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதாவது எதிர்மறையான உணர்வுகள். எல்லா உணர்வுகளும் இயற்கையானது, சரியான சமயங்களில் எல்லா உணர்வுகளுமே தேவையானது அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஒரு சில உணர்வுகள் அதிகப்படியான நேரங்களில் நமக்குள்ள எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துது. இதையெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதாவது எதிர்மறை உணர்வுகள் அப்படின்னு உளவியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. கோபம், எரிச்சல், ஏமாற்றம், சோகம் மாதிரியான உணர்வுகள் உருவாகும் போது நமக்குள்ள அது மன அழுத்தத்தை பதட்டத்தை அதிகப்படுத்துது. மன ரீதியாக ஏதோ ஒரு வழியை நம்ம உணர்றோம். தோல்வி அடைகிறதால சிலர் ஏமாற்றம் அடையலாம், சிலருக்கு சோகமோ கோபமோ ஏற்படலாம். இதனால ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அதிகமாகலாம். இதை தவிர்க்கணும்னா தோல்வியை தவிர்க்கணும். தோல்வியை எப்படி தவிர்க்கிறது? ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதே இதில் நம்ம வெற்றி அடைவோமா இல்லை தோல்வி அடைவோமான்னு நமக்கு தெரியாதே, அதனால் செயலை செய்யறதே தவிர்த்துட்டா. ஸோ வெற்றி கிடைக்கலனாலும் தோல்வி கிடைக்காதில்ல அப்படின்னு பல நேரங்களில் முடிவெடுத்து முயற்சி செய்யறதையும் நம்ம தவிர்த்துடுறோம். நாம் எதிர்பாராத விரும்பாத ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம எல்லோருக்குள்ளேயுமே இந்த நெகட்டிவான உணர்வுகள் ஏற்பட தான் செய்யும். இந்த உணர்வுகள் சில மணி நேரமோ சில நாட்களோ இல்லை சில மாதங்களோ நீடிக்கும். இப்படி நிலையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை மையப்படுத்தி உங்கள் வாழ்க்கையோட நிலையான முடிவுகளை எடுத்துடாதீங்க. நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், இனி எனக்கு இது செட்டே ஆகாது, இந்த செயலை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு உணர்வுகளோட இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது தாக்கத்தில் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்ச பிறகு எந்த நிலையான முடிவாக இருந்தாலும் எடுக்கிறது நல்லது. அடுத்த தாக்கம் என்னன்னா, மோட்டிவேஷன் அதாவது ஊக்கம் குறைஞ்சு போகிறது. பல முறை முயற்சி செஞ்சாலும் திரும்ப திரும்ப தோல்வியடையும் போது அடுத்த முறை அதை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வமும் ஊக்கமும் இல்லாமையே போயிடுது. தொடர் தோல்வியை சந்திக்கும் போது எல்லாமே இப்படி தான் இருக்கும், எதுவுமே மாறாது, அப்புறம் எதுக்கு நான் முயற்சி செய்யணும் அப்படின்னு ஆர்வமும் மோட்டிவேஷனும் குறையறத லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணாடி தொட்டிக்குள்ள மீன்களை வச்சு செஞ்ச ஒரு பிரபலமான ஆராய்ச்சியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு பெரிய மீனை கண்ணாடி தொட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க, அது சாப்பிட்றதுக்கான சின்ன சின்ன மீன்களை அதே கண்ணாடி தொட்டிக்குள்ளே விடுறாங்க. ஆனால் அந்த பெரிய மீனுக்கும் குட்டி குட்டி மீன்களுக்கும் இடையில் ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கு. இந்த பெரிய மீன் தன்னோட இரையான சின்ன மீன்களை பிடிக்க போகும்போது அது கண்ணாடியில் தான் போய் முட்டுது. தொடர்ந்து முட்டி முட்டி மோதி பார்க்குது, ஆனால் அந்த கண்ணாடியை தாண்டி போக முடியலை. ஒரு கட்டத்தில் இனி அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணி விரக்தியில் அது விட்டுருது. அதுக்கப்புறம் அந்த பெரிய மீனுக்கும் சின்ன மீன்களுக்கும் இடையில இருந்த கண்ணாடியை எடுத்த பிறகும் அந்த பெரிய மீன் தன்னோட இரையான சின்ன மீன்களை பிடிக்க முயற்சியே செய்யலையாம். இதுதான் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். இதுக்கு மேலே நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் கிடைக்கவே கிடைக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதால அந்த செயலை திரும்பவும் செய்யலாம் அப்படிங்கிற மோட்டிவேஷனும் ஆர்வமும் இல்லாமல் போயிடுது. இதை நம்ம தவிர்க்கணும்னா ஒரே பிளானை திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருந்தா வேற ரிசல்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அதனால ஒவ்வொரு முறையும் திட்டத்தை மாத்தி முயற்சி செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம். அதே மாதிரி நம்ம தனியாக முயற்சிக்கும் போதெல்லாம் நம்ம துவண்டு போயிட்டா நாம தான் நம்மளை மோட்டிவேட் செஞ்சுட்டு தட்டி கொடுத்து ஓட வேண்டியிருக்கும். ஆனால் எல்லா சமயமும் நமக்குள்ளே இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்மள மாதிரியான குறிக்கோள் இருக்கிறவங்க கூட சேர்ந்து பயணிக்கும் போது முயற்சிகள் செய்யும் போது ஒருத்தர் துவண்டு போனாலும் வேறொருத்தர் தட்டி கொடுக்க மோட்டிவேட் பண்ண இருப்பாங்க. நம்மளை ஆதரிக்கக்கூடிய நம்மளை தட்டி கொடுக்கக்கூடிய மனிதர்களை, அதாவது சப்போர்ட் சிஸ்டம்மை நம்ம உருவாக்கிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். கடைசியாக நம்ம வெற்றி அடையணுன்னா தொடர்ச்சியாக ஓட வேண்டியது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு சில நேரங்களில் சில விஷயங்களில் நம்ம எப்போ விலகணும் அப்படிங்கிறதும் அவசியம். அது நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, நம்ம என்ன செயலை செய்கிறோங்கிறதெல்லாம் பொறுத்து இருக்கு. எப்போ தொடர்ச்சியாக வேலை செய்யணும், எப்போ அதிலிருந்து விலகணும் அப்படிங்கிறத சரியாக தேர்ந்தெடுக்கிறதும் அவசியம். உங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்கிறது உங்கள் தோல்விகள் இல்லை, அந்த தோல்விகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது எல்லாம் எப்படி அணுகிறீங்கிற விதம் தான். உங்களை நீங்களே தப்பு சொல்லி முயற்சியிலிருந்து விலகவும் முடியும், அதே தவறெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு திரும்பவும் முயற்சிக்கவும் முடியும். எதுவாக இருந்தாலும் முடிவுகளும் முயற்சிகளும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் பற்றின உங்கள் கருத்துக்களை, நீங்கள் கேட்க விரும்புகிற தலைப்புகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரிப்ளைங்கிற பட்சம் நடத்தி நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் Yours Positively, Spotify-இல் மட்டும். நன்றி.